இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். தேவனுடைய சமாதானமும் தேவனுடைய கிருபையும் உங்களோடு இருப்பதாக. இந்த நாளிலே நம்முடைய சிந்தனைக்காக நாம் தெரிந்து கொண்ட இரண்டாம் உவமை கனியற்ற அத்திமரம், ஒருவேளை பேரபிள் ஆஃப் பேரன் ஃபிக் ட்ரீ. கனியற்ற ஒரு அத்தி மரத்தை குறித்து நாம் இந்த நாளிலே சிந்திக்கப் போகிறோம். ஒருவேளை உவமை என்று சொன்ன உடனே நான் சொன்னேன், ஒரு முக்கியமான உண்மையை ஒரு சம்பவம் அல்லது ஒரு நிகழ்வு அல்லது ஒரு கதையோடு கூட அதை அந்த உண்மையான ஆழமான உண்மையை பகிர்ந்து கொடுப்பதுதான் ஒரு உவமையினுடைய அழகு. இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உவமையை சொல்லுகிறார். இந்த உவமையின் அர்த்தம் என்ன என்பதை நம்ம சிந்திப்போம் என்று சொன்னால், முக்கியமாக இந்த உவமை எதன் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார் அப்படின்னா, அந்த மூன்றாவது வசனத்தில் நம்ம பார்க்குறோம், அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள் என்று மனம் திரும்புதல் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அதே போல் ஐந்தாவது வசனத்தில், அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள் என்று சொல்லுகிறார். சொல்லிவிட்டு இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு உவமையை சொல்லுகிறார். இந்த உவமை எல்லாம் நமக்கு தெரியும். ஒரு மனிதன் தன்னுடைய திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை கொண்டு வந்து நட்டுகிறான். மூன்று வருட காலம் அந்த அத்தி மரம் வளருகிறது, நல்ல வளர்ந்த நிலைக்கு வருகிறது. மூன்று வருஷமாக அதில் கனி கொடுக்கின்ற ஒவ்வொரு காலத்திலும் வந்து அந்த தோட்டத்து உரிமையாளர் வந்து தோட்டத்தை பார்க்கிறார். ஒரு கனியும் கிடைக்கவில்லை. மூணு வருடம் முடிந்தவுடன் ஒரு கடினமான முடிவு எடுக்கிறாரு. அந்த மரத்தை வெட்டி அந்த இடத்தை என்ன செய்யலாம், அப்புறப்படுத்த வேண்டும் என்று திட்டமிடுகிறார். ஆனால் தோட்டக்காரர் அந்த இடத்துல ஒரு காரியத்தை சொல்கிறார், இந்த வருஷம் இருக்கட்டும், நான் அதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன், கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் அதை வெட்டி போடலாம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது இந்த உவமையினுடைய முக்கியமான முதல் கருத்து என்னவென்று கேட்டால், மனம் திரும்புதல். மனம் திரும்புதல் இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை வருடங்கள் கடந்து சென்றாலும் ஒரு நாளில் நம்ம எப்படிப்பட்டவர்களாக கணக்கிடப்படுவோம் என்று சொன்னால், ஒரு கனியற்ற அத்தி மரத்தை போல நம்முடைய வாழ்க்கையும் ஆண்டுடைய பார்வையில் காணப்படும். எனவேதான் அதற்கு முன்னதாக மனம் திரும்புதல் அவசியம். இப்போ இந்த உவமையில் நம்ம பல காரியங்கள் இதில் புதைந்திருக்கிறத நம்மால் பார்க்க முடியும். இந்த உவமை ஒரு சாதாரண ஒரு நிகழ்வு, நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்கிற ஒரு சாதாரண மரத்தை நம்ம மனதில் கொள்வோம் என்று சொன்னால், ஒரு நல்ல மரம் நம்ம வச்சோம், அதிலிருந்து ஒரு நல்ல வளர்ச்சியை பார்க்குறோம், ஒரு நல்ல கனியை பார்க்க விரும்புவோம். அது எதுவுமே இல்லை என்று சொன்னால் நாமும் கூட என்ன செய்வோம், அதை வெட்டி போடுவதற்கு திட்டமிடுவோம். பிரியமானவர்களே, முதலாவது காரியம் இந்த அத்தி மரத்தில் இந்த சம்பவத்தில் நம்ம பார்க்கிற காட்சி என்னவென்று சொன்னால், ஒரு வருடமும் இருக்கட்டும் என்று சொல்லி ஆண்டவர் அந்த தோட்டத்துக்காரர் அந்த மரத்துக்காக வாதாடுகிறார். இன்னும் ஒரு வருடம் இருக்கட்டும், இன்னும் ஒரு மழை காலத்தை இந்த அத்தி மரம் சந்திக்கட்டும், இன்னும் ஒரு வெயில் காலத்தை இந்த மரம் பார்க்கட்டும், ஒரு நல்ல உரத்தையும் நான் என்ன செய்கிறேன், இன்னும் ஒரு வருடம் என்ன செய்கிறேன், இதற்காக போடுகிறேன் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. ஒருவேளை இன்னும் ஒரு சான்ஸ், இந்த உலகத்தில் ஆண்டவர் நமக்கும் கூட ஒரு சான்ஸ் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. அந்த ஒரு சான்ஸில் நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், மனம் திரும்ப வேண்டும். அதுதான் இந்த பகுதியினுடைய சாராம்சம். முதல் காரியம், இந்த மரத்தில் வந்து ரெண்டு அட்வான்டேஜ் இருந்தது. முதல் பார்த்திங்கன்னா, இந்த மரம் நல்ல ஒரு தோட்டத்திலே வைக்கப்பட்டிருந்தது. தோட்டம் அப்படின்னு சொன்னதுமே நமக்கு தெரியும், அது ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பான இடம். சுற்றிலும் வேலி இருந்திருக்கும், காட்டு மிருகங்களில் இருந்து ஒரு பாதுகாப்பு அந்த அந்த மரத்துக்கு கிடைத்திருக்கும். ஒருவேளை பிரியமானவர்களே, ஆண்டவர் அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஜீவனை கொடுத்து அவருடைய பாதுகாப்பை கொடுத்து நம்முடைய வீட்டை சுற்றிலும் ஒரு வேலி அடைத்து ஆண்டவர் நம்மையும் கூட பாதுகாக்கிறார். வேதத்தில் ஆண்டவர் யாருடைய வீட்டை ஆண்டவர் பாதுகாக்கிறார், யோபுவின் வீடு வந்து பார்த்திங்கன்னா, யோபு அங்கே இருந்ததுனால ஆண்டவர் அவருடைய வீட்டை சுற்றிலும் ஒரு பாதுகாப்பு வலயத்தை வைத்திருந்தார். பிசாசு அங்கே தொட முடியவில்லை. அதை நமக்கு எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், ஆண்டவருக்குள் ஒவ்வொரு மனிதனும் ஒரு பாதுகாப்பான தோட்டத்தில் அவன் என்ன செய்கிறான், வைக்கப்பட்டிருக்கான். நீங்களும் நானும் இருக்கிற இடம் தேவனால் முன்குறிக்கப்பட்டு தேவனால் பாதுகாக்கப்படுகின்ற ஒரு இடத்தில் தான் நீங்களும் நானும் இருக்கிறோமே ஒழிய நாமாகவே என்ன செய்யவில்லை, தானாக இந்த இயேசுவை அறியவும் இல்லை, தானாக நம்ம என்ன செய்யலை, கடவுளுக்குள் வரவில்லை. அப்படின்னா நம்ம இருக்கிற இடம் முதலாவது எப்படிப்பட்டது என்று சொன்னால் ஒரு பாதுகாப்பான இடம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த மரம் சிஸ்டமேட்டிக்காக அங்கே நட்டப்பட்டது என்பதை பார்க்கிறோம். பாருங்கள், ஒரு மனிதன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டி இருந்தான். அது எதை காண்பிக்கிறது என்று சொன்னால் திட்டமிட்டு அது நட்டப்பட்ட ஒரு மரம், ஒரு நல்ல திட்டத்தோடு நல்ல எதிர்பார்ப்போடு நல்ல ஒரு நோக்கத்தோடு கூட அந்த மரம் வைக்கப்பட்டது. அது காற்று மரம் அல்ல, ஏனோதானோ என்று அது வளரவில்லை, திட்டமிட்டு ஒரு நல்ல எதிர்பார்ப்போடு அந்த மரம் வந்து சரியாக நல்ல ஒரு கனியை கொடுக்கும். அது கனி கொடுப்பதனால அந்த கனியை புசித்து நானும் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் என்கிற உன்னதமான நோக்கத்தோடு தான் அந்த தோட்டத்து உரிமையாளர் நட்டினார். அவர்களை பிரியமானவர்களே, ஆண்டவராகிய ஆண்டவர் உங்களையும் என்னையுமே இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வரும்போது ஆண்டவர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த மனிதன் எனக்கு பிரயோஜனமாக இருப்பான், இவனுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற கனிகள் மூலமாக திருச்சபை மகிழ்ச்சி அடையும், குடும்பங்கள் மகிழ்ச்சி அடையும், சமுதாயம் மகிழ்ச்சி அடையும் என்றெல்லாம் ஆண்டவர் நம்மிடத்திலும் கூட ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறாரு, ரட்சிப்பை பெற்ற உடனே ஆண்டவர் நம்மை அவருடைய தோட்டத்தில் வைக்கிறார். திராட்சை தோட்டத்துக்குள்ளே வந்த மரம் என்ன மரம் வந்தது, அத்தி மரம் வந்திருக்கிறது. இது எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், திராட்சை தோட்டத்தில் திராட்சை செடிகள் தான் இருக்கும், ஆனால் ஆண்டவர் அந்நியராக தூரத்தில் இருந்த நம்மையும் கூட, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தபோது என்ன சொல்லப்பட்டது, அவர் யாருக்காக வந்தார், அவருடைய ஜனங்களுக்காக வந்தார். ஆனால் அவருடைய ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் அந்த ரட்சிப்பினுடைய வரிசை வெளியே இருக்கிற மக்களையும் ஆண்டவர் உள்ளே சேர்த்து கொண்டார். இயேசு சொன்ன இந்த ஓமையில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒருவேளை ஒரிஜினல் திராட்சை செடியாக இல்லை, நம்ம அத்தி மரமாக இருந்திருக்கலாம், ஆனால் இப்பொழுது நாம் வைக்கப்பட்டிருக்கிற இடம் எங்கே இருக்கிறோம், திராட்சை தோட்டத்திற்குள் இருக்கிறோம். அப்போ ஆண்டவர் நம்மிடத்துல கூட என்ன எதிர்பார்க்கிறான்னு கேட்டால், ஃப்ரூட் ஆஃப் ஃபெய்த்ஃபுல்னஸ், நம்ம கிட்ட ஒரு உண்மையின் கனியை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஃப்ரூட் ஆஃப் ஃபேமிலி டுகெதர்னஸ், ஒரு குடும்பமாக ஒன்றாக இணைந்து வாழும் குடும்ப உறவை கூட ஆண்டவர் அந்த கனி இருக்கிறதா என்று பார்க்கிறார். ஃப்ரூட் ஆஃப் ஃபெல்லோஷிப், ஐக்கியத்தின் கனி நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை ஆண்டவர் தேடுகிறார். பாருங்க இந்த மரத்தை பாருங்க, 3 வருடமாய் நான் வந்து கனியை தேடுகிறேன்னு சொல்ல 3 வாட்டி வந்திருக்காரு. 36 மாதம் கடந்து போச்சு, 156 வாரம் கடந்து போச்சு, 1095 நாள் கடந்து போச்சு, 26,280 மணி நேரம் கடந்து போச்சு, 473,040 நிமிடமும் கடந்து போனது. ஆனால் அந்த மரத்தில் என்ன இல்லாதது, மரம் ஒரு கனியும் கொடுக்கவில்லை. ஒருவேளை இப்போ ஒரு கடினமான முடிவு எடுக்கிறார், என்ன முடிவு எடுக்கிறாரு, அந்த மரத்தை வெட்டி போடு, நான் அதை நட்டினேன், நான் அதை பாதுகாத்தேன், நான் அதற்கு தேவையான எல்லா உதவியும் செய்தேன், ஆனால் இந்த மரத்தினால் எனக்கு என்ன இல்லை, ஒரு பிரயோஜனமும் இல்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை இதுதான் இந்த ஓமையினுடைய சாராம்சம். அப்போ நீங்களும் நானும் இந்த ஓமையை எப்படி பார்க்கணும்னு சொன்னால், நீங்களும் நானும் ஒரு அத்தி மரமாக ஆண்டவருடைய தோட்டத்தில் நட்டப்பட்டிருக்கிறோமே, நம்மிடத்தில் எப்படிப்பட்ட கனி இருக்கிறது, நம்ம கனி கொடுக்கிறவர்களாக இருக்கிறோமா இல்லையா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். முதல்ல இந்த தோட்டத்தை குறித்து நம்ம சிந்திப்போம் என்று சொன்னால், இந்த சம்பவத்தை இன்னும் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்னு சொன்னால், தோட்டம் என்பது தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் தான் ஆண்டவர் இந்த ஓமையில் பயன்படுத்தின தோட்டம். இந்த அத்தி மரம் என்பது இஸ்ரவேல் ஜனங்கள், ஆண்டவருடைய தோட்டத்தில் நட்டப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள். அங்கே பார்த்தீங்கன்னா 3 வருடம் என்று சொல்லி பார்க்கும்பொழுது 3 காலங்களை அவர்கள் கடந்து வருகிறார்கள். எப்படிப்பட்ட காலத்தை கடந்தாங்க, நியாயாதிபதிகளின் காலம் கடந்தார்கள், ஆசாரியர்களுடைய காலங்களை கடந்தார்கள், ராஜாக்களின் காலங்களை கடந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை யாரெல்லாம் ஆட்சி செய்தான்னு கேட்டிங்கன்னா, ஒரு காலத்தில் மகா ஆசாரியன் என்ன சொல்கிறாரோ அதை தான் எல்லாருமே கேட்கணும். அதுக்கப்புறம் யார் வந்தால், நியாயாதிபதிகள் வந்தார்கள். நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை படித்தனா நியாயாதிபதிகள் காலம், ஆண்டவர் ஒவ்வொரு நியாயாதிபதியை எழுப்பினார். அந்த காலத்துக்கு பிறகு ராஜாக்களின் காலம் வந்தது. சமூக நம்ம பார்க்கணும், ராஜாக்கள் காலத்தில் தாவீது, சாலமோன், சவுல், இவங்கெல்லாம் ராஜாக்களாக ஆட்சி பண்ணாங்க. இப்படி மூன்று காலங்கள் மாறி வந்த பொழுதும் அவங்களுக்குள்ள என்ன இல்லை, மாற்றமே இல்லை. இஸ்ரேல் ஜனங்கள் மலட்டு தன்மைதான் தங்களுக்கு வைத்திருந்தார்கள் ஒழிய ஆண்டவருக்காக எந்த கனியும் கொடுக்கவில்லை. இப்போ அந்த தோற்றக்காரர் என்று இயேசு கிறிஸ்து ஓமைப்படுத்துவது யாரை இப்போ ஓமைப்படுத்துகிறான்னு கேட்டிங்கன்னா, அவரையே ஒரு தோற்றக்காரராக ஓமைப்படுறேன். இந்த சம்பவத்தில் தோற்றக்காரர் யாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் தான் நம்முடைய இயேசு கிறிஸ்துவானவர். பிரியமானவர்களே, ஒருவேளை பாருங்கள், ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்திற்கு ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை சேர்த்து கொண்டே இருக்கிறார். அந்த சேர்க்கின்ற பணியை ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனை தேர்ந்தெடுக்கும் போதும் அந்த ஒரு மனிதனை உலகத்தில் இருந்து கொண்டு வந்து இயேசுவின் கரத்தில் கொடுக்கிறார். அவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு, அந்த மனிதனுக்கு தேவையான ஜீவனையும் பலத்தையும் அவனுக்கு தேவையான எல்லா காரியத்தையும் கொடுக்கிறாரு. அந்த மனிதன் கனி கொடுக்கிறானா என்பதை பார்ப்பதற்கு தேவன் என்ன செய்கிறார், பார்த்து கொண்டே இருக்கிறார். அவனுக்குள்ள கனி வருகிறதா, இன்னொரு நல்ல பிரசங்கம், இன்னொரு நல்ல வேத வசனம், இன்னொரு நல்ல ஆசீர்வாதம். நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதம் எதுக்காக தெரியுமா, நம்ம கனி கொடுப்போம் என்கிற ஒரு நம்பிக்கையில ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நமக்கு வாக்கு தத்தம் கொடுக்கிறாரு, நமக்கு ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறாரு, நன்மையான ஈவுகளை கொடுக்கிறாரு, நல்ல ஸ்லாக்கியங்களை கொடுக்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா வேதத்தில் இந்த திராட்சை தோட்டம் அப்படின்னு சொன்னால் மூன்று விதமான தோட்டங்களை குறித்து நம்ம வேதத்தில் பார்க்குறோம். முதல் தோட்டம் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் தோட்டம் தேவனால் உண்டாக்கப்பட்ட ஒரு தோட்டம். அது என்ன தோட்டம், ஏதேன் தோட்டம். அந்த ஏதேன் தோட்டம் எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால், நோவா காலத்தில் பூமி அழிவதற்கு முன்னதாக இருந்த அந்த தோட்டம். அந்த தோட்டத்தை குறித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், ஆதியாகமம் முதல் அதிகாரம் 31 வசனத்தில், அது மிக நேர்த்தியாய் அழகான தோட்டம். வாசியுங்கள், ஆதியாகமம் 1 31 வசனம்.
அது
எப்படி இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா, அது நன்றாக இருந்தது. அப்போ அந்த தோட்டம் எப்படி இருந்திருக்கு, நன்றாக இருந்தது பார்ப்பதற்கு எல்லாம் இருந்தது. அந்த தோட்டத்தில் என்னெல்லாம் கிடைத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தோட்டம் வந்து மனிதனுக்கு தேவையான ஆகாரத்தை கொடுத்தது, மனிதனுக்கு தேவையான பாதுகாப்பான ஒரு இடமா இருந்தது. அந்த தோட்டம் எப்படின்னு கேட்டால், எல்லாம் சமத்துவம் இருந்தது, எல்லாருமே ஒருவரோடு ஒருவர் இணைந்து, அங்கே தீங்கு செய்ய ஆள் இல்லை, கொலை பண்ண ஆள் இல்லை, எல்லா மிருக ஜீவன்களும் ஆண்டவரால் படைக்கப்பட்ட எல்லா ஜீவராசிகளும் மகிழ்ச்சியாக இருந்த தோட்டம். ஆனால் அந்த தோட்டத்தில் ஆண்டவர் எதை எதிர்பார்த்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்களெல்லாம் பழுகி பெருகணும், ஐக்கியத்திலும் தேவன் நடந்து வரும்போது எல்லாம் இணைந்து நடக்கணுன்றதான் ஆண்டவர் எதிர்பார்த்தார் அந்த ஏதேன் தோட்டத்தில். ஆனால் பாவம் வந்த பொழுது அந்த தோட்டம் என்னவாய் மாறியது, அது முள்ளையும் குறுக்கையும் உருவாக்கியது, அந்த தோட்டம் கொஞ்சம் கொஞ்சமாய் அழிந்து போனது. இதுதான் முதல் தோட்டம். ஆண்டவர் அதை உருவாக்கின நோக்கம் என்ன, அந்த தோட்டம் ஒரு உன்னதமான தோட்டமாக ஆண்டவர் உருவாக்கினார். ஆனால் அந்த தோட்டத்தில் ஆண்டவர் எதிர்பார்த்தது என்ன, ஆண்டவருடைய ஜனங்கள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க, பழுகி பெருகுவாங்க, தேவனோடு உள்ள ஐக்கியத்தில் பெருகுவாங்கன்னு பார்த்தாரு. ஆனால் அந்த தோட்டத்தில் பாவம் வந்த பொழுது தேவனும் மனிதனும் பிரிக்கப்பட்டான், பூமி சபிக்கப்பட்டது, அந்த மரங்கள் எல்லாம் அதனுடைய உன்னத தன்மையை இழந்து விட்டது. சரியா, இது முதல் தோட்டம். இன்னொரு தோட்டம் வேதத்தில் இருக்கு, அது என்ன தோட்டம் கேட்டிங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் தான் ஆண்டுடைய பார்வையில் இன்னொரு தோட்டமாக இருக்கிறார். அந்த தோட்டத்தை ஆண்டவர் எப்படி உருவாக்கினார் பாருங்க, ஆண்டவர் ஒரு மனிதனை கண்டுபிடித்தார், யாரு, ஆப்ரஹாம். ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்து அவனை ஒரு தேசமாக உண்டாக்கினார், அவனுக்கு தேவையான பாதுகாப்பை கொடுத்தாரு, எல்லா வகைகளிலும் அவனையும் அவனுடைய சந்ததிகளை ஆண்டவர் உருவாக்கி பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ள அவங்களை கொண்டு வந்து நிறுத்தி அவங்களுக்கு தேவையான பாதுகாப்பை தந்தாரு, பகலில் மேக ஸ்தம்பத்தை கொடுத்தாரு, இரவில் அக்கினி ஸ்தம்பத்தோட இருந்தாரு, வானத்தின் மன்னாவை கொடுத்தாரு, அவங்களுக்கு ஆண்டவர் 10 கட்டளைகளை கொடுத்தாரு, அவர்களுக்கு ஆண்டவர் நிறைய வாக்கு தத்தங்களை கொடுத்தாரு, நான் உங்களை விட்டு விலக மாட்டேன், நானே உங்கள் பரிகாரியான கர்த்தரு, நீங்கள் எல்லாம் என்னாலும் என்னோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட ஒரு நெருக்கமான ஒரு உறவை ஆண்டவர் ஏற்படுத்தினார். உண்மைதானே, எத்தனை காரியம் ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு செஞ்சாரு, நம்ம திரும்பி பார்த்தோம்னா தெரியும். ஆண்டவர் அவங்களுக்காக யுத்தம் பண்ணுவாரு, அவர்களோட ஆண்டவர் நடப்பாரு, மேக ஸ்தம்பத்தில் இருப்பாரு, அக்னி ஸ்தம்பத்தில் இருப்பாரு, தண்ணீரை கசந்த பொழுது அதை இனிமையை மாற்றி தருவார், எல்லாம் கொடுக்குறார். ஆண்டவர் அந்த ஜனங்கள் இடத்துல என்ன எதிர்பார்த்தார் அப்படின்னு கேட்டால், ஆண்டவர் அவர்கள் கீழ்ப்படிவாங்க, தேவனை அவர்கள் மகிமைப்படுத்துவார்கள், தேவனுக்கு அவர்கள் மகிமை சேர்ப்பார்கள். தேவனை போல பூமியில் இருப்பாங்கன்னு தான் ஆண்டவர் எதிர்பார்த்தாரு. அவங்களிடத்துல நீதி இருக்கும், நியாயம் இருக்கும் என்று எதிர்பார்த்தாரு. ஆனால் அங்கே இருந்தது என்ன? அவங்க கிட்ட நீதி நேர்மை நியாயம் இல்லை, தேவனுக்கு கீழ்ப்படியும் தன்மை இல்லை, தேவனை மறந்தார்கள். எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்ட அந்த தோட்டம், இஸ்ரவேல் ஜனங்கள் என்கிற தோட்டம், எல்லாவற்றையும் பெற்றுவிட்டு கடைசியில் தேவனை என்ன செய்தார்கள்? தூரமாய் தூக்கி வீசினார்கள். அதன் முடிவு என்ன? இஸ்ரேல் ஜனங்கள் அடிமைப்படுத்தப்பட்டனர், அந்நியர் கரத்தில் விற்கப்பட்டனர், பாபிலோனில் அடிமையாய் போனாங்க. அதை குறித்து இயேசுக்கு சொல்லும்போது ஆண்டவர் அவர்களை விட்டு விட்டார் என்று வேதம் சொல்லுது. விட்டு விட்டார். மத்தேயுல 21 அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம் ஆண்டவர் என்ன செய்கிறார், அவர்களை வேறொருவர்களுக்கு விட்டு கொடுக்குறார். பாசிங்க மத்தேயு 21 அதிகாரம் 40 வசனம். திராட்சை தோட்டத்துக்கார வந்து தேடும் போது அங்க கனி இல்லை. ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களை என்ன செய்கிறார்கள்? அந்நியருடைய கரத்துல விட்டு விட்டார். இது இரண்டாவது தோட்டம். வேதத்துல இன்னொரு தோட்டம் இருக்கிறது. அது என்ன தோட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுதான் ஆண்டவருடைய ஆலயம் என்று சொல்லப்படுகிற மூன்றாவது தோட்டம். அந்த தோட்டம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், ஆண்டவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட மக்கள், தேவனுடைய வல்லமையினால் ரட்சிக்கப்பட்ட மக்களை எல்லாம் ஆண்டவர் என்ன செய்கிறார், மூணாவது ஒரு தோட்டத்தை உருவாக்கினார். அது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, இயேசு கிறிஸ்துவானவர் அதற்கு தலையாக இருக்கிறார். பரிசுத்த ஆவி அந்த தோட்டத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் பலனை கொடுக்கவும், நல்ல ஆலோசனை கொடுக்கவும், நல் வழியில் நடத்தவும் ஆண்டவர் ஒரு தோட்டத்தை உருவாக்கினார். இப்போ திருச்சபை என்கிற மூன்றாவது ஒரு தோட்டத்தில் தான் இன்றைக்கு நீங்களும் நான் என்ன செய்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த தோட்டத்துக்கு உரிமையாளர் யார்? நம்ம ஆண்டவர். இப்போ திருச்சபை பேர் அளவில் எத்தனையோ பேர் இருக்கு, ஆனால் எல்லா பேர் இருந்தாலும் உண்மையாகவே நீங்களும் நானும் ஒரு ஆலயத்தோடு இருக்கிறோம். எந்த ஆலயம் கேட்டால், தேவனோடு கூட உள்ள, ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இன்விசிபிள் சர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பார்ப்பது ஒரு விசிபிள் சர்ச் இருக்கு. இந்த விசிபிள் சர்ச் வந்து வெளியரங்கமாக ஒரு கூட்டம் நடத்தினாலும், இன்விசிபிள் சர்ச் அங்கே தேவாதி தேவனோடு கூட அவருடைய சரீரத்தில் ஐக்கியப்படுத்தப்பட்ட அவரோடு இணைந்து வாழும் ஒரு திருச்சபை. அந்த திருச்சபையை தான் ஆண்டவர் உருவாக்கி கொண்டே இருக்கிறார். நாளுக்கு நாள் மக்களை சேர சேர என்ன செஞ்சுட்டு இருக்காரு, அந்த திருச்சபை வளர்ந்து கொண்டே போகிறது. அந்த திருச்சபையில் யாரெல்லாம் மெம்பராக இருப்பான்னு கேட்டால், இங்கே எந்தெந்த சர்ச்சில் வேணால் மெம்பராக இருக்கலாம், ஆனால் அந்த திருச்சபையில் அவரை ஏற்றுக்கொண்ட உண்மையானவர்கள் மட்டும்தான் அந்த திருச்சபையில் மெம்பராக முடியும். அப்போ ஆண்டவர் அந்த திருச்சபையில் உள்ள அந்த தோட்டத்தை என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அவருடைய திருச்சபையில் இருக்கிறவங்க ஒன்று அவரை துதிக்கணும்னு எதிர்பார்க்கிறார். அதனால தான் எபிரேயர் 13 அதிகாரம் 15 வசனம் பார்க்குறோம், அவரை துதிக்கின்றவர்களை தேடுறாரு. அது மாத்திரமல்ல, வாழ்க்கை மாற்றப்பட்ட நிலையை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நான் ஆண்டவரை அறிவதற்கு முன்னே இப்படி இருந்தேன், ஆண்டவரை அறிந்ததினால் என் வாழ்க்கையில் மாற்றம் வந்ததை நான் வெளிப்படுத்த வேண்டும். அப்போ மாற்றம் உள்ள ஒரு சமுதாயத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்புறம் நாளுக்கு நாள் வளருவதை எதிர்பார்க்கிறார். இந்த திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் என்ன செய்யணும், இந்த தோட்டத்தில் வளர்ந்துட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு வழியில் நான் ஆவிக்குரிய தன்மையில் வளரணும், பரிசுத்தத்தில் வளரணும், கிருபைகள் ஆண்டவர் தர்ற கிருபையை பெற்று அதில் வளரணும்னு சொல்லி ஆண்டவர் வளர்ச்சியை எதிர்பார்க்கிறார். அது மாத்திரமல்ல, அநேகரை ஆண்டவர் அன்றை கொண்டு வருகிற ஒரு தன்மையை எதிர்பார்க்கிறார். அப்போ ஒரு விசுவாசி ஒரு வருஷத்தில் ஒரு ஆத்மாவையாவது அட்லீஸ்ட் எனக்காக கொண்டு வர மாட்டானா, அட்லீஸ்ட் 2 வருஷத்தில் ஒருவனை கொண்டு வர மாட்டானான்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறாரு, இந்த திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு இந்த தோட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியை பார்த்து ஆண்டவர் என்ன செய்கிறார், எதிர்பார்த்தே கொண்டிருக்கிறார். ஆனால் அதை ஆண்டவர் இதில் எதை பெற்றுக்கொள்கிறார், ஆண்டவர் எதிர்பார்ப்பில் எவ்வளவு நிறைவேறுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, பல நேரங்களில் பலர் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போகிறார்கள். அநேகர் அந்த ஆண்டவர் எதிர்பார்க்கிற அளவுக்கு என்ன செய்வதில்லை, கனி கொடுக்க தவறி விடுகிறோம். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஒரு குறிப்பிட்ட வருஷங்கள் பார்க்குறாரு, அதன் பிறகு ஆண்டவர் முடிவெடுக்கிறார். இனி இந்த மரத்தை நம்பி எனக்கு என்ன இல்லை, பிரயோஜனம் இல்லை, நான் இவனை என்னுடைய அன்புனால இவனை எங்கேயோ இருந்தவனை நான் என்ன செய்தேன், ரட்சித்து என்னுடைய அன்பை கொடுத்து என்னுடைய பரிசுத்தத்தை கொடுத்து என் ஆசீர்வாதங்களை கொடுத்து என்னுடைய வாக்கு தத்தங்களை கொடுத்து எல்லாம் பண்ணி ஒன்றுமே எனக்காக பண்ணலையே அப்படின்னும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, அவனை என்ன செய்கிறாரு, திரும்பவும் இந்த இடத்துல அந்த இந்த தோட்டத்தை விட்டு வெளியே தள்ளுகின்றார். ஒருவேளை இன்றைக்கு திருச்சபை என்கின்ற தோட்டத்தில் அத்தி மரங்களாக இருக்கின்ற ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையை குறித்தும் தேவன் கணக்கு வைத்திருக்கிறார். நமக்கு தெரியாது நம்மளை பற்றி ஆண்டவர் என்ன நினைவு வைத்திருக்கிறாருன்னு சொல்லி. நம்ம திருச்சபையில் உள்ள சக விசுவாசிகளை குறித்து நமக்கு தெரியாது, அவங்கள குறித்து அவங்க எப்படி தேவனுடைய பார்வையிலனு சொல்லி. ஆனால் தேவனோ என்றால் ஒவ்வொருவரை குறித்தும் கணக்கு வைத்திருக்கிறார். இன்னும் ஒரு வருடம் இன்னும் உனக்கு ஒரு சாக்கியத்தை கொடுக்கிறேன், அட்லீஸ்ட் நீ இவ்வளவு காலம் கனி கொடுக்காவிட்டாலும் இனியாவது கனி கொடுப்பாயா என்று ஆண்டவர் என்ன செய்கிறாரு, எதிர்பார்க்கின்றார். ஒருவேளை பிரியமானவர்ல இந்த திராட்சை தோட்டத்தை குறித்து நம்ம பார்க்கணும் போது இந்த திராட்சை தோட்டம் நமக்கு கற்றுக் கொடுக்குற காரியம் மூன்று தோட்டம் வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. ஒன்று ஏதேன் தோட்டம், ரெண்டாவது இஸ்ரேல் ஜனங்களுடைய தோட்டம், மூன்றாவது இன்றைய திருச்சபை என்கிற தோட்டம். இந்த திருச்சபை என்கிற தோட்டத்தில் உள்ள மரங்கள் நீங்களும் நானும் தான் மரமாக இருக்கிறோம், சரியா? அப்புறம் இந்த ஓமையில் அடுத்த மிக முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மூன்று வருடம் அப்படின்னு சொல்லும்போது அதை நம்ம வேதத்தில் நிறைய வேத ஆராய்ச்சியாளர்கள் பல உண்மைகளை சொல்கிறாருங்க. நான் முதலே சொன்னேன், மூன்று இஸ்ரவேல் ஜனங்கள் மூன்று வாழ்க்கை தலைவர்களை அவர்கள் வாழ்க்கையில் கண்டார்கள். முதலாவது ஆசாரியர்களை தலைவர்களாக கொண்டு நடந்தார்கள். எப்பன்னு பார்த்தீங்கன்னா, வண்ணாந்திரத்தில் நடந்த பொழுதெல்லாம் ஆசாரியன் என்ன சொல்கிறானோ அதான் செய்வார்கள். ஆசாரியுடைய கால் அங்கே தண்ணியில் பட்டவுடன் தண்ணி ரெண்டாக புழக்கும். ஆசாரியன் ஒருவனுக்கு பாவம் மன்னிப்பு கொடுத்தால் அவன் பாவம் மன்னிக்கப்பட்டவன். அப்போ ஆசாரியர்கள் காலத்தை அவர்கள் பயன்படுத்தினார்கள். ஆனால் என்ன இல்லை, கனி இல்லை. ரெண்டாவது நியாயாதிபதிகள் வந்து நியாயம் சொன்னாங்க. நியாயாதிபதிகள் காலங்கள் கடந்தது, நியாயாதிபதிகள் காலத்திலும் அவர்கள் என்ன செய்யவில்லை, அவர்கள் மாற்றம் அடையவில்லை. ஒரு நியாயாதிபதி வந்தால் ஒரு குறிப்பிட்ட காலம் ஓடியது, அடுத்த நியாயாதிபதி வருகிறான், அடுத்த குறிப்பிட்ட காலம் வருகிறது, ஜனங்கள் மாறவில்லை. மூன்றாவது ராஜாக்களின் காலம் வந்தது, ராஜாக்கள் காலம் வந்தது, ராஜாக்கள் காலத்திலும் அவர்கள் மாறவில்லை, சரியா? அப்போ மூன்று காலங்களிலும் மாற்றம் அடையாமல் போன இஸ்ரவேல் ஜனங்கள். அடுத்த வேதத்தில் இன்னொரு மூன்று முக்கியமான நிகழ்வை பார்க்கணும்னா, ஆண்டவர் முதலாவது என்ன கொடுத்தாரு, 10 கட்டளைகளை கொடுத்தார், சட்டத்தை கொடுத்தார். முதல்ல இந்த சட்டத்தை கொடுத்து அவர்கள் எப்படியாவது அந்த சட்டத்தை படி நடப்பார்களா என்று பார்த்தார். 10 கட்டளை இன்றைக்கி எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறோம், பல நேரங்களில் 10 கட்டளைலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க, அதெல்லாம் அவுடேட்டட் அப்படின்றாங்க. இன்றைய உலகத்துக்கு 10 கட்டளை தேவையில்லைன்ற அளவுக்கு வந்துட்டாங்க. ஆனால் ஆண்டவர் 10 கட்டளை கொடுத்தார். ரெண்டாவது தீர்க்கதரிசிகள் மூலமாக பேசினார். பார்த்தீங்கன்னா நம்ம வேதத்தில் தீர்க்கதரிசிகள் காலம் இருந்து, ஏசாயா தீர்க்கதரிசி, எரேமியா தீர்க்கதரிசி, அதே போல் மேஜர் தீர்க்கதரிசி, பெரிய தீர்க்கதரிசி, சின்ன சின்ன தீர்க்கதரிசிகளுடைய காலங்கள் வந்தது. தீர்க்கதரிசனம் திரும்ப திரும்ப மக்களுக்கு வந்து கொண்டே இருந்தது. எல்லா தீர்க்கதரிசியினுடைய ஒரே நோக்கம் என்ன, ஜனங்கள் என்ன செய்யணும், ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பணும். அதுக்காக தான் தீர்க்கதரிசிகள் காலம் முடிந்தது, மக்கள் என்ன செய்யலை, மனம் திரும்பவில்லை. மூன்றாவது ஒரு காலம் வந்தது, ஆண்டவர் கிறிஸ்துவை அனுப்பினார். கிறிஸ்து வந்து என்ன செய்கிறாரு, மனிதனுக்கு ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். நடந்து ரோடு ரோடாக நடந்து எல்லாருக்கும் சுவிசேஷத்தை அறிவித்தாரு. அந்த கிறிஸ்துவின் காலத்திலும் அநேகர் என்ன செய்யவில்லை, ரட்சிக்கப்படவில்லை, அநேகர் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள. ஒருவேளை இந்த மூன்று வருடம் சொல்லும் பொழுது ஒன்று சட்டதிட்டத்தின் காலம், இன்னொன்று தீர்க்கதரிசியின் காலம், மூன்றாவதாக நம்ம பார்க்கிற இயேசு கிறிஸ்துவின் காலம். இந்த மூன்று காலங்களையும் கடந்து நிற்கிற நீங்களும் நானும் மனம் திரும்பி இருக்கிறோமா? ஒருவேளை இந்த மூணு காலங்கள்லையும் நம்ம மனம் திரும்பலன்னு சொன்னால் இன்னும் ஒரே ஒரு காலம் உண்டு, அதுதான் கிருபையின் காலம். இந்த கிருபையின் காலத்திலாவது என்ன செய்ய வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய நோக்கம். இன்னும் ஒரு வேத ஆராய்ச்சியில் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, இந்த மூன்று வருடம் என்பது இயேசுவின் மூன்று வருட ஊழியத்தை அதை முன்னிறுத்துகின்றார். இயேசுவோட 3 வருஷம் ஊழியம் பண்ணார். எதற்காகனா 3 என்பது ஒரு முழு தன்மை, சிம்பல் ஆஃப் கம்ப்ளீட்னஸ் என்று சொல்கிறார்கள். 3 வருடம் என்பது ஒரு முழு மனிதன் வாழ்க்கையில் ஒரு ஃபுல்லாக ஒரு என்ன சொல்வது, ஒரு முழு காரியம் செய்வதற்குரிய காலம். ஆனால் இந்த 3 வருடமும் இந்த மரம் என்ன செய்யவில்லை, கனியே கொடுக்கவில்லை. பிரியமானவர்களே, 1 more year ஆஃப் கிரேஸ், லாஸ்ட் கால் ஃபார் ரிப்பன்டன்ஸ், ஃபைனல் ரிமைண்டர். இதுதான் கடைசியாக ஒரு சான்ஸ். என்னென்னா, இவ்வளோ நாள் நீ என்ன செய்துட்ட, எல்லா காலங்களையும் கடந்து வந்த, ஒன்றுமே செய்யலை, இன்னும் ஒரே ஒரு கிருபையின் காலம் இருக்கிறது. இந்த கிருபையின் காலம் எப்போ முடியும்னு யாருக்கும் தெரியாது, கிருபையின் காலம் எப்போ முடியும்னு தெரியாது, அதற்கு முன்னே நம்ம ஜீவிய காலம் எப்போ முடியணும் யாருக்கும் தெரியாது. அப்புறம் 2ல் 1, 1 கிருபையின் காலம் முடிந்து தேவன் வருகை இருக்கலாம், இல்லை என்று சொன்னால் நம்ம இந்த உலக வாழ்க்கையை முடிந்து விட்டு நித்தியத்திற்கு போய் அங்கே நிற்கின்ற வரிசையில் போய் நிற்கிறவர்களாக மாறலாம். அப்போ ரெண்டு எது வேணாலும் முந்திக் கொள்ளலாம். ஆனால் அதற்கு முன்னதாக எனக்குள் என்ன தேவை? ஒரு மனம் திரும்புதல் தேவை. அடுத்ததாக இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த அத்தி மரம் அதான் ரொம்ப முக்கியம். பார்த்தீங்கன்னா அந்த ஓமையை சொன்னார், ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டியிருந்தான். இந்த அத்தி மரம் என்னெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏழு காரியத்தை நான் அதில் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த அத்தி மரத்தில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, த பொசிஷன் ஆஃப் த ஃபிக் ட்ரீ. இந்த அத்தி மரத்திற்கு ஒரு உரிமையாளர் உண்டு. இந்த அத்தி மரம் வந்து ஒரு என்ன சொல்வது, பொது சொத்து அல்ல, இது ஒரு தனி மனித சொத்து. பூமியும் அதன் நிறைவும் யாருடையது? தேவனுடையது. அதனால இந்த உலகத்தை வாழ்ற எந்த ஒரு மனிதனும் எனக்கும் கடவுளுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது. கடவுள் இல்லை இல்லைன்னு வேணால் கத்தலாம், ஆனால் கடவுளுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, பூமியும் அதன் நிறைவும் உலகம் அதில் உள்ள குடிகளும் யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. இந்த ஓமையில் இந்த அத்தி மரம் ஒரு முதலாளிக்கு உரியது. அந்த முதலாளி என்ன செஞ்சுருக்காருன்னு நினைக்கிறீங்க? அவர் அதை சொந்தமாக அந்த இடத்த வச்சுருக்காரு. அந்த இடத்த அவர் அதை சுத்தம் பண்ணுறாரு. அந்த 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 மரத்துக்கு தேவையான எல்லா உபகரணங்களையும் பண்ணி அதுக்கு தண்ணி ஊற்றுறாரு, அதுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாரு, அதை பார்வையிடுகிறார். எனவே முதலாவது இந்த அத்தி மரம் எதை காண்பிக்கிறது? அத்தி மரத்துக்கு ஒரு உரிமையாளர் உண்டு. ரெண்டாவது, த ப்ரெசன்ஸ் ஆஃப் அ ஃபிக் ட்ரீ. இந்த அத்தி மரம் இருக்கிற இடம் வந்து எங்கே இருக்குது? அது ஒரு தோட்டத்திற்கு நடுவில் இருக்கிறது. இது ஒரு குழந்தையான, இட் வாஸ் நாட் அ பேபி ட்ரீ. அது ஒரு சின்ன குட்டி இது அல்ல, அது நல்ல வளர்ந்த ஒரு மரம். நாட் நெக்லெக்டட் ட்ரீ, அது கைவிடப்பட்ட ஒரு மரம் அல்ல. யாரோ போகிறவன் வர்றவன் அதை அதில் இருக்க கனியை பறிச்சுட்டு போனாங்க சொல்கிறதுக்கு. நாட் டிசீஸ் ட்ரீ, அது ஒரு வியாதிப்பட்ட மரம் அல்ல. அது நல்ல மரம், அது நல்ல தோட்டத்தில் நல்ல நீரோட்டம் உள்ள நல்ல இடத்துல இருக்குது. யூசிங் ஆல் த அந்த பூமியில் உள்ள எல்லா சத்துக்களையும் அது பயன்படுத்தி கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டுடைய கவலையெல்லாம் வெளியில் இருக்கிற மனிதனுடைய மனம் திரும்புதலை குறித்து ஆண்டவர் கவலைப்படுவதை காட்டிலும், தேவனுடைய ஆலயத்திற்கு உள்ளே உட்கார்ந்துக்கிட்டு மனம் திரும்பாமல் இருக்கிற மக்களை பார்த்து ஆண்டவர் கண் கலங்குகின்றார். சில நேரங்களில் நம்ம நினைக்கிறோம் ஆவிக்குரிய காரியங்களை வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் என்டர்டெயின்மெண்ட்டாக நினைக்கிறோமே, ஆண்டவருக்கு இந்த திருச்சபை காரியங்களை குறித்து பார்க்கும்போது அவர் நினைக்கிறாரு, வெளியில் இருக்கிற மனிதனை காட்டிலும் தேவனுடைய ஆலயத்திற்கு உள்ளே வந்திருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவருக்கு, ஆண்டவர் நம்ம இடத்துல அதிகமாக கணக்கு கேட்பார், நிறையா ஆண்டவர் கணக்கு கேட்பார். எனவே இந்த மரத்து மேலே பார்த்தீங்கன்னா, இந்த மரம் இருக்கிறது எங்கே? நல்ல அழகான அருமையான இடத்துல இருக்குது. வெளியே இருந்தோட கவலை இல்லை, அந்த மரம் கனி கொடுக்கலாம், யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. அங்கே தோட்டத்து உரிமையால் தோட்டத்துக்கு நடுவில் இருக்குது. மூணாவது பார்த்தீங்கன்னா, த பர்பஸ் ஆஃப் த ட்ரீ. இந்த பர்பஸ் என்ன? ஒரு மரம் கனி கொடுக்கணும், அதுதான் மரத்தினுடைய உச்சிதமான பணி. இந்த மரத்துக்கு பணி கொடுக்கறது தான் வேலை, வேற வேலையே இல்லை. ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னால் அவனுக்கு என்ன வேலை? அவன் தேவனுக்காக கனி கொடுத்து தான் ஆக வேண்டும். பார்த்தீங்கன்னா, அந்த ஓனர் வராரு, பார்க்குறாரு, தேடுறாரு, ஏதாவது கனி இருக்குமா என்று தேடிக்கொண்டே இருக்கின்றார். ஸோ த பர்பஸ் பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரீயினுடைய முக்கியமான நோக்கம் அல்லது வாழ்க்கையினுடைய அந்த மரத்தினுடைய முக்கியமான தன்மை. நீங்கள் நானும் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தோம், இருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய வேலை என்ன? தேவனுக்காக ஏதாவது ஒரு கனி கொடுக்கணும். எந்த கனியுமே என்கிட்ட இல்லை 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 நம்ம என்ன செய்யக்கூடாது? சொல்லவே கூடாது. அது என்ன, அந்த தோட்டத்தில் உரிமையாளர் பார்க்குறாரு, இந்த மரத்தை நான் கொண்டு வந்து வச்ச நாள்லேருந்து நான் பார்த்துட்டே இருக்கேன், ஏதாவது ஒரு கனியை கொடுக்கணும். பார்த்தீங்கன்னா, த ப்ராப்ளம் ஆஃப் த பிக் ட்ரீ. இந்த ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு கனி கூட இல்லை. அதில் அந்த மரத்தில் இருக்க வேண்டியது என்ன? கனி தான் இருக்கணும், ஆனால் இப்போ கனி இல்லை. அது எதை காண்பிக்கிறது? ஒரு மலட்டுத்தன்மையை காண்பிக்கிறது. இந்த மலட்டுத்தன்மை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பிரியமானவர்கள், ஆண்டவர் இன்னைக்கு மலட்டுத்தன்மையுள்ள ஆவிக்குரிய மனிதன், மலட்டுத்தன்மையுள்ள திருச்சபைகள், மலட்டுத்தன்மையுள்ள குடும்பங்கள், மலட்டுத்தன்மை, வளர்ச்சியற்ற தன்மை, கனியற்ற தன்மை எல்லாம் இன்னைக்கு சமுதாயத்திலும் திருச்சபையிலும் நம்ம பார்க்கும் பொழுது தேவன் கண் கலங்குகிறார். அப்போ இந்த மரத்துக்கு உள்ள ஒரு விதம் பிரச்சனை இருக்குது. இந்த மரம் வந்து ஒரு நல்ல இடத்துல இருக்குது, நல்லா வளருது, நல்லா பார்க்க அழகாக இருக்குது, ஆனால் இந்த மரத்திற்குள் ஏதோ ஒரு காரியம் இருக்கிறது. அது ஒரு மலட்டுத்தன்மையும் அந்த மரத்துக்கு இருக்கிறது. வேலை பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மரத்தை, இந்த ப்ராப்ளம் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்கு உள்ள கூட இந்த மலட்டுத்தன்மை வந்து விடுகிறது. நமக்குள்ள ஒரு புதிய வளர்ச்சி இல்லாமல், புதிய கனி கொடுக்கின்ற தன்மை இல்லாமல், ஆவிக்குரிய மலட்டுத்தன்மை. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மரத்தை குறித்த பேஷன்ஸ் டுவார்ட் தி ஃபிக்ட்ரி, இந்த மரத்தை குறித்த ஒரு ஒரு பொறுமையையும் அந்த எஜமானர் இருக்கார். பார்த்தீங்கன்னா பொறுமையாக இருக்கார். என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன கேட்குறாரு, அந்த மரத்துக்காக இன்னும் நான் என்ன செய்கிறேன், ஒரு வருஷம் இன்னொரு நல்ல சீசன் வரட்டும், இன்னும் ஒரு வாட்டி நான் அதை என்ன செய்கிறேன், நல்லா அதை கொத்தி விடுகிறேன், இன்னும் ஒரு முறை என்ன செய்கிறேன், இந்த மரத்திற்கு தேவையான எல்லா உதவிகளையும் நான் என்ன செய்கிறேன் செய்கிறேன்னு சொல்லி அந்த ஓனர் ஒரு எக்ஸ்ட்ரா அந்த மரத்தை குறித்து கரிசனை எடுக்கிறார். இன்னைக்கு நம்மை குறித்து தேவன் ஒரு கரிசனை எடுத்துக்கிறார். எப்படிப்பட்ட கரிசனை தெரியுமா, நம்ம நம்ம உண்மையற்றவர்களாக இருந்தபோது தேவன் உண்மையுள்ளவராக இருந்தார், நம்ம தூரமாக போன பொழுது தேவன் நமக்காக காத்திருந்தார், அட்லீஸ்ட் இன்னொரு ஒரு வருஷம் இன்னும் ஒரு ஒரு நல்ல ஸ்லாக்கியம் இன்னொரு ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுக்குறேன், இன்னொரு மகிழ்ச்சியை கொடுக்குறேன், இன்னொரு நன்மையை கொடுக்குறேன், அட்லீஸ்ட் இவன் என்ன செய்வான், எனக்காக கனி கொடுப்பானா, எனக்காக மனம் திரும்புவானா என்று ஆண்டவர் என்ன செய்கிறார், கொடுக்கிறார். அதே தான் இந்த பிட்ரிக்கும் இந்த அத்தி மரத்துக்கும் நடக்கிற காரியம் என்ன, இன்னொரு சான்ஸ் பார்த்தீங்கன்னா கடைசியாக இந்த அத்தி மரத்தை குறித்து அவருடைய திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓனர் நினைக்கிறார் இந்த மரத்தை என்ன செய்யலாம், இப்போது வெட்டி போடலாம், அவ்வளோதான், இதுக்கு முடிவு கட்டணும், என்ன எவ்வளோ நான் சான்ஸ் கொடுத்துட்டேன், முடிவு கட்டலாம். ஒருவேளை நான் பிரியமானவர்களே, அந்த தோட்டக்காரர் ஒரு எக்ஸ்ட்ரா ரிஸ்க் எடுக்கிறார், என்ன சொல்கிறாரு, நான் இதை என்ன செய்கிறேன், இன்னும் ஒரே ஒரு சான்ஸ், ஒரே ஒரு முறை நான் என்ன செய்கிறேன், இந்த மரத்தை கவனிக்கிறேன் என்று சொல்கிறார். பிரியமான தேவனை பிள்ளை, ஆண்டவரும் கூட அவருடைய அன்பை கொடுத்துட்டு, அவருடைய பரிசுத்தாவியை கொடுத்து, அவருடைய பலத்தை கொடுத்து, அவருடைய உதவியை கொடுத்து, நமக்கு எல்லாத்தையும் கொடுத்து ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்ம ஜெபிக்கிறோமா, நம்ம வந்து ஆண்டவரை மற்றவர்களுக்கு சொல்லுகிறோமா, ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துகிறோமா, ஆண்டவருக்காக கனி கொடுக்கிறோமா என்றெல்லாம் தேவன் தேடுகின்றார். ஒருவேளை இந்த அத்தி மரம் எல்லாவற்றையும் பெற்று இப்போ எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு ஒரே ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு, ஆனால் இந்த ஒரு சான்ஸை இந்த அத்தி மரம் பயன்படுத்தி கொண்டால் இந்த அத்தி மரம் தொடர்ந்து என்ன செய்யலாம், அந்த தோட்டத்தில் இருக்கலாம், இல்லாவிட்டால் அந்த அத்தி மரத்திற்கு முடிவு வரும். என்ன முடிவு, அது வெட்டி வெளியே எரியப்படும். ஒருவேளை அதை நம்ம கவனிக்கணும். இந்த உவமையில் ஆண்டவருடைய நோக்கம் என்னவென்று கேட்டால், முதல் காரியம் நம்ம மிக முக்கியமான ஒரே ஒரு காரியம், மனம் திரும்புதல். இப்போ மனம் திரும்புதல் தான் ஒரு கிறிஸ்தவ வாழ்வினுடைய மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. மனம் திரும்பாமல் ஒரு மனிதன் கடவுளுக்கு எவ்வளோ காணிக்க போட்டாலும், எத்தனை ஆராதனையில் வந்து உட்கார்ந்துருந்தாலும், எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் அதில் என்ன செய்வதில்லை, புரியப்படுவதில்லை. அப்போ மனம் திரும்புதல் தான் அவசியம். மனம் திரும்புதலை குறித்து வேதம் ஒரே ஒரு காரியம் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, யாக்கோபு 4வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். யாக்கோபு 4வது அதிகாரத்தில் 7வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் மனம் திரும்புதலினுடைய இன்க்ரூடன்ஸ் ஆஃப் த ரிப்பன்டன்ஸ். ஒரு மனம் திரும்புகிற மனிதன் மனம் திரும்புதல் எப்படி எல்லாம் வெளிப்படும் என்று சொன்னால் பார்த்தீங்கன்னா, அந்த வசனம் சொல்லுது, வாசியுங்கள் யாக்கோபு 4வது அதிகாரம் 7வது வசனம். போதும் பெரிய மனதில் இங்கே பார்த்தீங்கன்னா 5 காரியம் சொல்லுது. முதல்ல மனம் திரும்புதலுக்கு என்ன தேவை, தேவனுக்கு கீழ்ப்படியணும். 2வது, பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். 3வது, தேவனிடத்தில் சேர வேண்டும். 4வது, கைகளை சுத்திகரிக்க வேண்டும். 5வது, இருதயத்தை பரிசுத்தமாக்க வேண்டும். ஒருவேளை இதுதான் மனம் திரும்புதலின் அடையாளமாக இருக்கிறது. நான் மனம் திரும்பினேன் என்று சொன்னால் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். பிசாசு என்று சொல்லும் பொழுது இந்த உலகத்தில் என்னை தேவனை விட்டு பிரிக்கின்ற எந்த ஒரு உபகரணமாக இருந்தாலும் அதற்கு நான் எதிர்த்து நிற்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நான் தேவனிடம் சேர வேண்டும், என் கைகளை சுத்தமாக்க வேண்டும். என் கைகள் என்று சொன்னால் என் கிரியைகள். ஆண்டவர் சொல்றாரு, தாவீதுல உன் கை ரத்தமா இருக்கின்றார். என்ன காரணம், அவனுடைய கையில ரத்தமா இருக்கு, அவன் என்ன சொன்னார், என்ன செய்தான், அவன் கிரியைகள் எல்லாம் ஆண்டவருக்குடைய சமூகத்தில் ஏற்புடையதாக இல்லை. கடைசியை நம்ம பார்க்குறோம், இருதயத்தை பரிசுத்தப்படும், நம்முடைய இருதயம் சுத்தமாக இருக்க வேண்டும். ஒருவேளை பிரியமானவர்களே, நம்முடைய மனம் திரும்புதல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது. ஒரு ஒரு நல்ல ஒரு கதை ஒன்று படித்தேன். ஒரு விவசாயி ஒருத்தர் இருந்தார். அந்த விவசாயிக்கு மொத்தம் 3 பசங்க இருந்தாங்க. ஒருத்தன் பேர் ரோன், ஒருத்தன் பேர் டோன், ஒருத்தன் பேர் ஜான். இந்த 3 பேரும் பார்த்தீங்கன்னா திருச்சபையில் இந்த 3 பேரும் முதல் பேர், அவங்க 3 பேர் பேர்லேயும் என்ன பண்ணுவாங்க, சந்தா கட்டிடுவாங்க, திருச்சபையில் வந்து ரெகுலராக அவங்களுக்கு வந்து பணம்லாம் கட்டுவாங்க, ஆனால் ஒரு நாள் சர்ச்சைக்கே போக மாட்டாங்க. அப்போ இந்த மூணு பேரும் விவசாயத்தில் நல்ல எக்ஸ்பர்ட், நிறைய தோட்டம் துறவுகளும் இருந்தது. ஒரு நாள் அந்த ரோன் டோனை வந்து பார்த்திங்கன்னா பாம்பு கடிச்சிருச்சு. பாம்பு கடித்தவுடன் உடனே டாக்டர்கிட்ட ஓடினாங்க, டாக்டர் வந்து மருந்துலாம் கொடுத்து பார்த்தாரு, அவ்வளோவா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. உடனே நினச்சாங்க எதுக்கு ஐயரை கூப்பிட்டு நம்ம ஜோமன்லாம் அப்படின்னு சொல்லி ஐயரை கூப்பிட்டாங்க. ஐயர் வந்தார், ஐயர் வந்ததும் ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். ஆண்டவரே, நீர் நீதி உள்ள ஆண்டவர், நீர் பாம்புக்கு நீர் நல்ல ஞானத்தை கொடுத்தீர், அதுக்காக ஸ்தோத்திரம். இந்த பாம்பு இந்த டானை கடித்ததுனால இப்போ டான் என்ன செய்திருக்கான், முதல் முறையாக மனம் திரும்பியிருக்கான். நீர் இன்னொரு பாம்பு அனுப்பி என்ன செய்யணும், அந்த ரோனையும் அந்த ஜானையும் கடிக்க வையும், அதை விட கொஞ்சம் பெரிய பாம்பு அனுப்பி அந்த வயசான பெரியவர் இருப்பார் அவங்க அப்பா, அவரையும் கடிக்கட்டும். இல்லை, அவர்கள் மூணு பேரும் அப்போ தான் என்ன செய்ய முடியும், உண்மையான மனம் திரும்புதல் அடைய முடியும் அப்படின்னு ஐயர் ஜெபம் பண்ணார். ஒருவேளை இந்த கதை கேட்பதற்கு வேடிக்கையாக இருக்கலாம், வாழ்க்கையில் சில கடினமான நேரங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஏன் அனுமதிக்கிறார் அப்படின்னு சொன்னால், நம்ம மனம் திரும்புவதற்கு, இன்னொரு முறை நம்மை நாமே என்ன செய்வது, பக்குவப்படுத்துவதற்கு கர்த்தர் என்ன செய்கிறார், சில வாழ்க்கையின் கடினத்தையும் கொடுக்கிறார். நம்ம நல்ல கிறிஸ்தவங்களாக இருக்கிறோம், நல்ல ஆண்டவருக்குள்ளே இருக்கிறோம், நல்லது தான். சில காலங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கடினமான சூழ்நிலை வழியாக ஆண்டவர் ஏன் நடக்கிறார்னா, நம்ம திரும்பவும் மனம் திரும்புதல், திரும்பவும் ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு புதிய கனியை கொடுப்பதற்கு ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார், ஒரு ஸ்லாக்கியத்தை ஏற்படுத்துகிறார். எனவே இந்த ஓமையில் நம்ம கற்றுக்கொள்கிற காரியம் என்ன, மனம் திரும்புதலுக்குரிய சூழ்நிலைகள் எல்லாம் கடந்து போவதற்கு என்பதாய் நான் மனம் திரும்ப வேண்டும். இதை நான் மனம் திரும்புதல் என் வாழ்க்கையில், என் எதிர்கால வாழ்க்கையில் அது மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை சந்தேகம். கர்த்தர் இந்த திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.